ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಆನ್ ಬಿಹಾಫ್ ಆಫ್ ಗಾನಪ್ರಿಯಾ ಫೌಂಡೇಶನ್ ಆ್ಯಂಡ್ ಸುನಾದ ಲಹರಿ, ಐ ವೆಲ್ಕಮ್ ಯು ಆಲ್ ಟುಡೇ. ಫ್ಯೂ ವರ್ಡ್ಸ್ ಅಬೌಟ್ ಗಾನಪ್ರಿಯಾ ಫೌಂಡೇಶನ್. ಫಾರ್ ದ ಪಾಸ್ಟ್ 7-8 ಇಯರ್ಸ್ ನಿರ್ಯಾ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಪಣ್ಣಿರ್ಕೋ, ಮೇನ್ಲಿ ಸಾಹಿತ್ಯಂ ಬೇಸ್ಡ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ನಿರ್ಯಾ ಪಣ್ಣಿರ್ಕೋ. ஃபார் எக்ஸாம்பிள் பட்னம் சுப்பிரமணியர் கிருத்தி சேர்த்து வச்சு பண்ணோம், எம்பார் கஸ்தூரி பண்ணார். இப்போ தீக்ஷர் கிருத்தி சீரீஸ்னு ப்ரொஃபஸர் வீணாதன் வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் சில பிரபந்தம் சீரீஸ், தேவாரம் சீரீஸ், தியாகராஜர் கிருத்திகளோட அந்த சாகித்ய பாவம் பற்றி, அது மாதிரி சில மியூசிக் லெக்சர் ப்ரோக்ராம்ஸ். அதை தவிர சில மியூசிக் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணோம். சௌமியாவை வச்சு ஒரு வர்ணம் ஒர்க் ஷாப், அதுக்கப்புறம் சுக்னா மாமி வச்சு ஒரு ஒர்க் ஷாப், அப்புறம் பிரின்ஸ் ராமவர்மா வச்சு இது மாதிரி, அப்புறம் வாய்ஸ் ட்ரைனிங்க்கு இது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கண்டினியூஷனாக இன்றைக்கி டுடே வில் ஹாவ் திஸ் ப்ரோக்ராம். ஐ வெல்கம் யூ ஆல், தேங்க் யூ.
எல்லாருக்கும் நமஸ்காரம். த மர்ஃபீஸ் லா இஸ் ஆல்சோ பிளேயிங் ஸ்போர்ட் டுடே. கொஞ்சம் லேப்டாப்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது, அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் பேர் வித் அஸ். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மௌசூதனன் பற்றி தெரியும், இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு 2 வரி. சைவம் வைணவம் 2 சித்தாந்தங்கள்லேயும் ரொம்ப ஆழங்கால் பட்டு ரொம்ப விரிவாக அதை வந்து பேசுகிற ஒரு மகாவித்வான். இசையிலையும் ஒரு நல்ல தேர்ச்சி உண்டு. இன்றைக்கி வந்து நான் இந்த சீரீஸை நாங்கள் பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாகித்யத்துக்குனா இப்போ சாகித்யத்தோட பதபதார்த்தம் பாவார்த்தம்னு ஒரு ஒரு பதமாக எடுத்து அந்த மாதிரி நாங்கள் பேச மாட்டோம். ஆர் ரேதர் மது பேச மாட்டார். ஒரு க்ஷேத்திரத்தை எடுத்துட்டு அந்த க்ஷேத்திரத்தில் வந்து மும்மூர்த்திகள் அவருக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் அதை எப்படி அந்த க்ஷேத்திரத்தை பற்றி பாடியிருக்கா, அங்கே இருக்கிற சுவாமியெல்லாம் எப்படி பாடியிருக்கா அப்படிங்கிறத அதை பற்றி பேசி ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாமும் அதில் கூட சேர்த்து இப்போது அந்த க்ரானாலஜியில் பார்த்தோன்னா லேட்டஸ்ட் அப்படிங்கிறது வந்து ட்ரினிட்டிங்கிறதுனால அவளோட சாகித்யங்களை வந்து அந்த க்ஷேத்திரத்தில் பாடின சாகித்யங்களை வந்து பாடுறது அப்படின்னு ஒரு ஃபார்மேட் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து இந்த கீர்த்தனைகளுக்கெல்லாம் வந்து பாவார்த்தம் பதார்த்தம்லாம் இந்த வார்த்தை இந்த ரொம்ப முக்கியமான பதம் இதே இதுக்கு அர்த்தம் சொல்லலை அப்படின்னா இது அந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி ஒரு சங்கீத உபன்யாசம் மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இதோ அந்த இது கம்ப்யூட்டர் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஆதித்யா ஒரு சின்ன பாட்டு ஒன்று பாடுவோம், ஒரு கீர்த்தனை ரேதர்.
ஸ்ரீகணநாதம் ஸ்ரீகணநாதம் பஜரே சீதபராசக்தியுதம் ஸ்ரீகணநாதம் பஜரே சீதபராசக்தியுதம் ஸ்ரீகணநாதம் bhajare chita parashakti yutam shri gananatham bhajare chita parashakti yutam shri gananatham bhajare Nagayagya Sutradharam Nagayagya Sutradharam Nadalayanandakaram Nagayagya Sutradharam Nadalayanandakaram Shri Gananatham bhajare chita para shakti yutam shri gananatham bhajare agamadi santam akhila deva pujitam yogi shali bhavitam bhogishayi sevitam ragadveshadirahita ramaniya hridaya vihitam ragadveshadirahita ramani hridaya vihitam shri guru guhasanmuditam chinmula kamalastitam ragadveshadirahita ramaniya hridaya vihitam shri guru guhasanmuditam chinmula kamalastitam shri ganana bhajare chita para shakti yutam shri gananatham bhajare
விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தென்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். ஸ்ரீ குருபியோ நமஹா. நமஸ்காரம். திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான் விஷயமாக தியாகபிரம்மம் அந்த திருத்தலத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே எழுந்தருளியிருக்கும் வடிவுடை அம்மன் குறித்து பாடிய 5 கீர்த்தனைகள், அவற்றை திருவொற்றியூர் கோயிலினுடைய பெருமையோடு சேர தியாகபிரம்மத்தின் அந்த கீர்த்தனைகளில் சில சில சரணங்களில் உள்ள ரசத்தோடு சேர்த்து அனுபவிக்க இன்றைய மாலை பொழுது வாய்த்திருக்கிறது. திருவொற்றியூர் திருத்தலத்தை பொறுத்தமட்டில் அது இன்றைக்கு சென்னை மாநகரனுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இடமாக இருக்கு. கடற்கரை பட்டணமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த திருத்தலத்தினுடைய பெருமைகள் என்று சிலவற்றை கோடிட்டு காட்டி அதோடு இயைந்து தியாகராஜருடைய அந்த பாடலின் பாடல் கீர்த்தனைகளின் பொருள் எப்படி விளங்குகிறதுங்கிறதை விஷயமாக ஆக்கியிருக்கிறோம். தியாகபிரமத்தினுடைய க்ஷேத்ராடனத்தை குறித்து சொல்லி தொடங்கலாம்னு இருக்கேன். முத்துசுவாமி தீட்சிதர் போலவே தியாகராஜருடைய வாழ்க்கையும் நிறைய சுவையான சம்பவங்கள் நிறைந்தது. அந்த சுவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, தீட்சிதர் சிறுவயதிலிருந்தே அவர் அவதரித்த இடத்திலிருந்து தொடங்கி பல ஊர்களுக்கு சென்று பல பல காரணங்களுக்காக குடும்பமே பெயர்ந்து வந்து இங்கே தங்கியிருந்தது, அன்பின் குருவினோடு சேர்ந்து காசி யாத்திரை செய்தது, அங்கிருந்து திரும்பி வந்தது, இப்படி பல இடங்களுக்கு பல காரணங்களுக்காக சென்றிருக்கிறார். ஆனால் தியாகபிரம்மத்தை பொறுத்தவரையில் அவர் திருவையாற்றில் பிறந்து ஏதோ கால திருவாரூரில் அவதாரம் என்றும் திருவையாறுனும் ரெண்டு விதமாக சொல்கிறது உண்டு. எப்படி எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையின் பெரும்பகுதி திருவையாற்றில் கழித்தார். சற்றேறக்குரிய 70 வயது ஆகும்பொழுது தான் அவர் க்ஷேத்ராடனம் செய்யணும்னு சொல்லி அங்கிருந்து புறப்படுகிறார். அதற்கும் காரணமாக அமைந்தது அவருடைய தந்தையினுடைய நெருங்கிய நண்பரான உபனிஷத் பிரம்மேந்திரம். காஞ்சி மாநகரத்திலே இருந்தவர், பெரிய யோகி, அத்வைத ஞானி, 108 உபனிஷத்துகளுக்கும் பாஷ்யம் எழுதினார் அப்படிங்கிறது அவருடைய பெருமை. தியாகராஜருடைய சமகாலத்தவர், தீட்சிதரும் அவரோடு சம்பந்தப்பட்டவர். அந்த மகா யோகியினுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு காஞ்சிபுரத்திற்கு பிரயாணமாகிறார். அதோடு சேர்த்து திருவேங்கட யாத்திரையும் செய்யணும்னு ஆசைப்பட்டு திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு லால்குடிக்கு வந்து தங்கியிருந்து அதன் பின் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசித்து அங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தார்னு சொல்லப்படுகிறது. அங்கே சென்னைக்கு அவர் வருவதற்கு காரணமாக அமைந்திருந்தவர் அவருடைய சிஷ்யர், நேரடி சிஷ்யரான வீணைக்குப்பையர். அவர் இன்றைய ஜார்ஜ் டவுன் பகுதியிலே வாழ்ந்து வந்தவர். அவரை ஆதரித்து வந்த துபாஷி, அவருக்கு கோவூர் சுந்தரேச முதலியார் என்று பெயர், பெரிய தனிக்கர், பல பாஷைகள் பேசக்கூடியவர், ஆங்கிலேயர்களிடம் துபாஷியாக பணியாற்றியவர். அவர் இங்கே இருந்து அவர் வீணைக்குப்பெயரை ஆதரித்திருக்கு. தியாகராஜர் தியாகபிரம்மம் சென்னைக்கு வருகிறார் என்று தெரிந்து அவருக்காக வேண்டிய ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுத்து அங்கே தியாகபிரம்மம் சில நாட்கள் தங்கியிருந்தார் என்றும், அந்த காலவசரத்தில் அவர் திருவொற்றியூர் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இது ஏதோ இந்த யாத்திரையின் பொழுது அவர் சென்ற இடங்களிலெல்லாம் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடும் ஒரு ஒரு அழகை பார்க்கிறோம். யாத்திரை செய்து வந்த பொழுது முதலில் வந்தது லால்குடிக்கு, அந்த லால்குடி க்ஷேத்திரத்திற்கு என்று ஒரு பஞ்சரத்னம். அங்கிருந்து அடுத்த சென்றது ஸ்ரீரங்கம் க்ஷேத்திரத்திற்கு, அந்த திருத்தலத்திற்கு என்று ஒரு பஞ்சரத்னம். அதை தொடர்ந்து திருவொற்றியூருக்கு வந்திருந்த பொழுது இங்கே ஒரு 5 கீர்த்தனைகளும், இங்கிருந்து புறப்பட்டு கோவூர் சென்றார். கோவூரில் இருக்கும் அந்த சுவாமி பேரிலே சிவபெருமான் பேரிலும் அம்பாள் பேரிலுமாக ஒரு பஞ்சரத்னம். இப்படி 4 பஞ்சரத்னங்கள் அவரே 5 கீர்த்தனைகளாக தொகுத்து பாடியிருக்கு. அவர் காலத்திற்கு பின் கணராகங்களில் பாடிய 5 கீர்த்தனைகளை தொகுத்து அவருடைய பகுல பஞ்சமி ஆராதனை சமயத்தில் ஸ்ரத்தாஞ்சலியாக பாடுவதற்கு ஏற்பாடு ஆகியது என்று சொல்லப்படுகிறது. இப்படி பார்த்தால் 4 தொகுப்புகள் அவர் காலத்திலேயே செய்ததென்றும், இந்த கணராக பஞ்சரத்ன தொகுப்புங்கிறது அவர் காலத்திற்கு பின் அவருடைய சீடர்கள் ஏற்படுத்தினதென்னும் கொள்ளலாம். கூட்டாக இவை 5 பஞ்சரத்ன தலைப்புகள் நமக்கு தியாகபிரம்மத்தினுடைய சாகித்யங்களாக கிடைக்கின்றன. அந்த வரிசையில் வந்ததுதான் இந்த திருவொற்றியூர் பஞ்சரத்னமும். இதிலே லால்குடியில் பாடியிருப்பது சுவாமி அம்பாள் 2 பேரை பற்றியும், ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனை குறித்தே 5 கீர்த்தனைகள், கோவூரிலும் சுவாமி அம்பாளை பாடியிருக்க, திருவொற்றியூரில் மட்டும் ஆதிபுரீஸ்வரரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்லி கீர்த்தனைகள் 5 அம்பிகையை பற்றியே இருப்பது ஒரு தனி அழகு. வடிவடை அம்பிகை அம்பாளை பற்றி மட்டுமே இருப்பது ஒரு தனி அழகு. இது இந்த பஞ்சரத்னம்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஸ்டைலுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷனாக வச்சுப்போம். அடுத்தது, எந்த ஒரு திருத்தலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த கோவிலை சரிவர அனுபவிக்க ஒரு 5 ரத்னங்கள் தேவைப்படுகின்றன. முதலில் அந்த கோவில் சார்ந்த ஸ்தல வரலாறு, கோவில் சார்ந்த ரிலிஜியஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த சில வரலாற்று தொகுப்புகள், இவை பெரும்பாலும் புராணங்களிலிருந்தும் இதிகாசங்களிலிருந்தும் எடுக்கப்படும். இந்த புராணங்கள் ஆதிகா முதல்ல வந்த புராணங்கள் பெரும்பாலும் சம்ஸ்கிருத மொழியில் இருக்க, பின்னாடி ஒரு 12-13 நூற்றாண்டிலிருந்து தொடங்கி கோவில்களுக்கான புராணங்களை ஆதீனங்கள் சொல்ல கேட்டு சைவ புலவர்கள் ஒரு 14 நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து 18-19 நிறைய தலங்களுக்கு ஸ்தலபுராணங்கள் பாடப்படுகிறது. இப்படி கோவில் புராணங்கள் சார்ந்து வரக்கூடிய ஒரு விதமான வரலாறு. அடுத்தது, இரண்டாவது, அந்த கோவிலினுடைய வரலாறுன்னு எடுத்துக்கொண்டா வரலாற்றுக்கு நமக்கு ஆவணங்களாக கிடைக்கும் கல்வெட்டு, செப்பேடுகள், இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி, அகாடமிக் ஹிஸ்ட்ரி. ஸோ புராணங்கள், அப்புறமா அந்த வரலாறு, மூன்றாவதாக அந்த கோயிலினுடைய கட்டடக்கலை அமைப்பு. எந்த ஒரு கோயிலும் ஒரு காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டதில்லை. அவ்வப்போது வந்த மன்னர்கள் அதற்கு தங்களால் இயன்ற அளவு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே அதில் இருக்கக்கூடியதில் பழமையான கட்டிடம் இதுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கடைசியாக இப்போ சமீபத்தில் கட்டினது எதுங்கிற வரைக்கும் பார்த்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வரலாறு. அது தன்னிடையே தனி அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. நான்காவது, அந்த கோவில் அந்த சமூகத்தோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு தொடர்பு. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கோவிலை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கோவிலினுடைய திருவிழாக்கள், அந்த கோவிலோடு சம்பந்தப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட சமூகங்கள், அவர்களுடைய பங்களிப்பு, இவையெல்லாம் ஒரு ரத்னமாகவும், கடைசியாக ஐந்தாவதாக அந்த கோவில் சார்ந்த இலக்கிய சான்றுகள், அதுவும் ஒரு விதத்தில் வரலாறுன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா முதல் முதல்ல அந்த கோவிலை பற்றின ரெஃபரன்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு, ஏன்னா வெறும் வரலாற்று தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு கல்வெட்டையும் செப்பேடுகளை மட்டும் ஆதாரமாக கொண்டால் எதுவுமே சற்றேறக்குறைய ஒரு 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் ஒரு அளவுக்கு தெளிவாக கிடைக்கும். கட்டிட கலையமைப்புன்னு எடுத்துக்கிட்டால் அந்த காலத்திலேருந்து தான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருந்தது பெருமளவில் எல்லா கோவில்களுக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கும் 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பாடல்களிலே இந்த திருத்தலங்கள் இடம்பெற்றுவிடும். அந்த பாடல்களில் இந்த கோவில் எப்படி இருந்தது, ஊர் எப்படி இருந்தது, அந்த ஊரினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, என்ன விழாக்கள் கொண்டாடப்பட்டது, இந்த செய்திகள்லாம் வரும். அதனால் எந்த கோவிலை எடுத்துக்கொண்டாலும் இந்த 5 தலைப்புகளிலே ஆராய்ந்து அனுபவித்தால் அந்த கோவிலினுடைய, கோவில் நமக்கு தரக்கூடிய அனுபவங்கிறது முழுமை பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு தியாகராஜருடைய 5 ரத்னங்களான அந்த கீர்த்தனைகளோடு சேர்ந்து திருவொற்றியூர் சார்ந்த இந்த 5 தலைப்புகளிலே திருவொற்றியூருக்குன்னு ஏற்பட்டிருக்கும் விசேஷங்கள்ங்கிறதை இரண்டையும் ஒரு சேர அனுபவிப்போங்கிறது தான் இன்ற இந்த நிகழ்ச்சியினுடைய கருவாக அமைந்திருக்கிறது. அந்த வரிசையில் முதலில் கோவிலும் புராணமும், திருவொற்றியூர் கோவில்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் முதல்ல நமக்கு கிடைப்பது திருவொற்றியூருங்கிற அந்த தலத்தினுடைய பெயருக்கான காரணம். ரொம்ப வித்தியாசமான பெயர். இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊருக்கு இந்த பெயர் ஏற்பட்டதுக்கு இலக்கண ரீதியாக ஒரு எட்டிமாலாஜிக்கல் அப்ரோச்சை யாராலையும் முழுவதுமாக செய்ய முடியவில்லை. இதற்கு புராண அடிப்படையில் சில காரணங்கள் சொல்கிறாங்க. உலகத்தினுடைய படைப்பு காலம், ஊழிக்காலம் நடந்திருக்கு. உலகம் அண்டசராசிரம் எல்லாம் நீரால் சூழ்ந்திருக்கு. அப்போது சிவபெருமான் ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெப்பத்தில் அந்த நீர் எல்லாம் ஆவியாக போய் இப்படி கட்டி ஒரு கல்லாக ஆனதாம். அந்த கல்லை சிவலிங்கமாக அங்கே பிரதிஷ்டை செய்து பிரம்மதேவர் பூஜித்தார் அப்படின்னு ஒரு தொகுப்பு சொல்கிறாங்க, ஒரு கதை. அந்த கல்லின் மேலே படிந்திருந்த கொஞ்சம் இருந்த ஈரத்தை ஒற்றி எடுத்தார். அதனாலே அந்த சுவாமிக்கு ஒற்றீசர் என்று பெயர் என்னும், அந்த ஊருக்கு ஒற்றியூர்னு பெயர் என்னும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. உண்மையிலே ஒற்றுதல் அப்படிங்கிறதுக்கு, ஒற்றி இருத்தல் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட பொருள் சொல்லணும்னா ஒரு வாடகைக்கு இருப்பதுக்கு ஒத்திக்கு இருக்கிறதும்பாங்க. அந்த அளவில் தான் இந்த சொல் இருக்கு. நேரடியான தொடர்பு ஸ்தலபுராணம் ஸ்தல விருட்சத்தை வைத்த பெயரோ அந்த மாதிரி எந்த பொருளும் இந்த ஊருக்கு இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் சுவாமியினுடைய பெயர் ஒற்றீசருங்கிற பேரில் ஒரு இறைவனுடைய சன்னதியும், படம்பக்கநாதருங்கிற பேரில் இன்னொரு இறைவனுடைய சன்னதியும் இந்த கோவிலில் 2 சிவலிங்கங்களாக தனித்தனியே தனி சன்னதிகளாகவே அமைந்திருக்கிறது. ஆனால் ஆரம்பத்திலிருந்து பாடப்படும் பெயர் இந்த ஒற்றியூர், ஒற்றி இப்படியே தான் வச்சு பாடிட்டு வராங்கங்கிறதுனால பழைய பெயர் என்னவாக இருந்ததுன்னு சொல்ல முடியல, இந்த பெயர் தான். இதை தவிர்த்து ஒற்றீசருங்கிற பெயரில் இந்த சுவாமி வழங்கப்படுகிறார். அவரை தவிர வேற யாரான வழங்கப்படுகிறார்களான்னா, ரொம்ப சிறப்பான 2 வரலாற்று குறிப்புகள் இதில் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, சமீபம்னா ஒரு 70களில் திருத்தணிக்கு பக்கத்தில் கிடைச்ச வேளஞ்சேரி செப்பேடுகள், சோழ மன்னர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு செப்பேடுகள். அதில் விஜயாலய சோழன்னு சொல்லப்படுற முதல் வரலாற்று சோழனுடைய தகப்பனாருடைய பெயர் ஒற்றீசர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கிடைக்குது. அதை விடுத்தால் ஒற்றீசருங்கிற பெயரில் குறுநில மன்னர்கள் அவர் ஒருத்தர் அவருடைய மகனுக்கு இந்த பெயரை வைத்துக் கொண்டிருந்தார். பராந்தக சோழனுக்கு கீழே ஆட்சி செய்த குறுநில மன்னர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒற்றீசர்னு பெயர் வைத்திருப்பதாக சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செப்பேட்டு வாக்கியம். இந்த 2 இடங்களில் மட்டும்தான் அந்த ஒற்றீசருங்கிற சொல் வருது. இதை தவிர்த்து இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை தவிர அந்த பெயர் வேற எங்கும் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை. அடுத்து இன்னொரு கர்ப்பகிரகத்தில் எழுந்தொழி இருக்கும் சுவாமிக்கு படம்பக்கநாதர்னு பெயர். அவருடைய படம் தான் அங்கே காட்டியிருக்கிறது. இந்த திருமேனி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிவலிங்கம்னு சொன்னாலும் ஒரு பெரிய கல் லிங்கத்பானமாக அமைக்கப்பட்டிருப்பது. இதுதான் அந்த ஊழி வெள்ளத்திலிருந்து திரண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி திரண்டு வந்ததுனாலே இந்த கல்லை சுற்றி ஒரு கவச்சம் மாதிரி அடித்திருக்கிறார்கள். பெரிய பெட்டி மாதிரி செய்து அலங்காரமாக அமைத்திருந்து இந்த கலசத்து, இந்த கவச்சத்திற்கு மேலே தான் அபிஷேகங்கள்லாம் நடைபெறுகிறது. சிவலிங்க மூர்த்தத்துக்கு இல்லை. வருஷத்தில் 3 நாட்கள் கார்த்திகை தீபத்தை ஒட்டி அந்த கவச்சம் பிரிக்கப்பட்டு அதில் இருக்கும் அந்த மூர்த்திக்கு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறதுன்னு ஒரு மரபு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த படம்பக்கநாதர் இந்த ஸ்தலத்தினுடைய மூலவராகிறார். இவரை விட்டு தனியாக இருக்கக்கூடியவர் ஒற்றீசருங்கிற இன்னொரு திருமேனி. இந்த 2 லிங்கத்திருமேனிகள் அந்த கோவிலிலே நமக்கு காட்சி தருகின்றன. அடுத்தது அம்பிகைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கோவிலே மொத்தமாக 2 அம்பிகைகளுக்கு பிரதான ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வடிவுடையம்மன், ரொம்ப பிரசித்தம். இன்றைய தேதியில் இரண்டாம் ராஜாதிராஜனுடைய காலத்தில் கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. வடிவுடையம்மனுடைய சன்னதி கட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ சற்றேறக்குறைய ஒரு 900 வருஷத்திய சன்னதி. அப்பர் பெருமான் தேவாரத்திலே இந்த அம்பி இந்த இந்த ஸ்தலத்து தேவாரத்தில் வடிவுடை நாயகின்னு ஒரு வரிய பிரயோகம் பண்ணுறதுனால இந்த அம்மனுக்கு அந்த பெயரையே வச்சுட்டாங்க. அது ஒரு வழக்கம். தேவாரத்திலே என்ன விசேஷமான பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அந்த பெயரையே இறைவனுக்கும் இறைவுக்கும் சூட்டி வழங்குதல்ங்கிற வழக்கம் உண்டு. அதனாலே வடிவுடை நாயகி என்னும் அதையே சம்ஸ்கிருதப்படுத்தி திரிபுர சுந்தரி இன்னும் ஓரளவுக்கு சம்ஸ்கிருதப்படுத்தி திரிபுர சுந்தரி இன்னும் வழக்கத்தில் வச்சுருக்காங்க. தியாகபிரம்மம் அதே சப்தத்தை தான் பிரயோஜனப்படுத்தியிருக்கார். சுந்தரின்னே தான் நிறைய பாடல்களை பாடுறார். இது போகவும் சுவாரஸ்யமான இரண்டு கதைகள், ஒன்று கண்ணகியுடைய கதையோடு திருவற்றியூரை தொடர்புபடுத்தியிருக்கிறார்கள். அந்த கதைப்படி மதுரையை எரித்து முடித்த கண்ணகி அங்கிருந்து நேராக சேரநாட்டுக்கு போனாங்கிறது சிலப்பதிகாரத்தில் பிரபலமாக சொல்லப்படுவது. நான் பல ஊர்களில் மதுரையிலிருந்து புறப்பட்டு எங்கள் ஊருக்கும் கண்ணகி வந்தான்னு ஒரு சம்மந்தப்படுத்தி அந்த ஊரில் இருக்கும் ஒரு அம்மனோடு அந்த கதையை தொடர்புபடுத்தும் வழக்கம் உண்டு. அந்த விதத்தில் இந்த ஊரிலேயும் வட்டப்பாறை அம்மன் ஒரு தேவிக்கு ஒரு சன்னதி இருக்குது. சோழர் காலத்திய சப்தமாதர்களுடைய சன்னதி அது. ஏழு கன்னிகைகளும் அமர்ந்திருக்க நடுவிலே பிடாரியாக அம்மன் வடிவம் கொண்டிருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த சப்தகன்னிகைகளை பார்க்க முடியாது. ஆள் கூட்டம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்க நேரத்தில் போனீங்கன்னா அந்த பூஜை பண்ணுறவர் உள்ளே விடுவார், உள்ளே போய் நின்று பார்க்கலாம். சப்தமாத்திரிகளுக்கு நடுவில் பெரிய திருமேனியாக பிடாரி அம்மன் எழுந்தருளியிருக்க வடக்கு நோக்கின சன்னதி அது. சிவன் கோவிலில் சப்தமாத்திரிகளுக்கான சன்னதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அம்பிகையை கண்ணகியினுடைய வடிவமாக லோக்கல் ட்ரெடிஷனில் சொல்கிறாங்க. அந்த அம்பிகை ரொம்ப உக்ரம் ஜாஸ்தியாகி அந்த கோவிலில் குடிகொண்டிருந்த காலத்திலே ஆதிசங்கரோடு அப்புறமா தொடர்புபடுத்துறாங்க. கண்ணகியோட கதை ஆரம்பித்து கண்ணகி இங்கே வந்து குடிகொண்டிருந்ததாகவும் அவள் உக்ரமாக இருக்க ஆதிசங்கரர் யாத்திரையாக வந்தபோது இந்த ஸ்தலத்தில் அம்பிகையினுடைய கோபத்தை ஒரு பாறையிலே வைத்து மூடி அந்த உக்ரத்தை தனித்தார்னு சொல்லப்படுகிறது. அதை வைத்து தான் அந்த அம்மனுக்கு வட்டப்பாறை அம்மன் பெயர் வைத்து அந்த அம்பிகைக்கு முன்பாகவே அந்த ஒரு பெரிய வட்டமான ஒரு பாறையை அதுக்கும் கவச்சமெல்லாம் சாத்தியிருப்பாங்க. இப்படி கோவிலினுடைய அமைப்பு இந்த இரண்டாவது அம்பிகையினுடைய சன்னதி. பின்னால் ஆதிசங்கரே இவளை சாந்தப்படுத்தி வடிவுடையம்மனாக இன்னொரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார்னு சொல்லப்படுகிறது. இந்த கதையினுடைய தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான மரபு அந்த கோவிலிலே மற்ற சன்னதிகளிலெல்லாம் சிவாச்சாரியர்கள் பூஜை செய்ய வடிவுடையம்மனுக்கு மட்டும் கேரள நம்பூதிரிமார்கள் தான் இன்றைக்கும் பூஜை செய்கிறார்கள். அவர்களும் பிரம்மச்சாரிகளாக இருக்கணும்னு ஒரு நியமம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் திருவற்றியூரில் அந்த ரெண்டு கேரள நம்பூதிரிகள் குடும்பம் இருக்குது. அவங்க தான் அவங்க பிரம்மச்சாரிகளாக இருந்து வடிவுடையம்மனுக்கு பூஜை செய்கிறாங்க. அம்பிகையை தொட்டு பூஜை செய்யக்கூடியது அந்த மரபை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்னு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு மூர்த்தங்களையும் தாண்டி திருவற்றியூரிலே விசேஷமாக இருக்கக்கூடிய இன்னொரு மூர்த்தம் தியாகராஜ சுவாமி. தியாகராஜருங்கிற பெயர் சங்கீத மும்மூர்த்திகளிலே ஒருவருக்கு ஏற்படுவதற்கு காரணம் அவர் அவதரித்த திருவாரூர் க்ஷேத்திரத்திலே கோயில் கொண்டிருக்கும் சுவாமிக்கு தியாகராஜர்னு பெயர். பெரும்பாலும் அதை அடிவத்தி தான் அவருடைய ராமபிரம்மம் இந்த பெயரை இவருக்கு வைத்திருக்கணும். அந்த தியாகராஜன்கிற பெயரோட பல தலங்களிலே சிவபெருமான் காட்சி கொண்டிருக்கிறார். இந்த தியாகராஜன்கிற சொல் அது ஏதோ பெரிய தியாகம் செய்தவருங்கிற அர்த்தத்திலே வரும். மற்றபடிக்கு அந்த மூர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்தம். சிவபெருமானும் பார்வதியும் அமர்ந்திருக்க நடுவே முருகப்பெருமான் அமர்ந்திருப்பார். இந்த கோலம் தான் இதை திருவாரூரிலே இதுக்கு தலைமை பீடமாக வைத்து தியாகராஜ ரகசியமாக பாவித்து தியாகராஜ மூர்த்தத்தை அவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். இதனுடைய அழகு என்னன்னா இது ஒரு ரகசியமாக இருக்கிறதுனாலே அந்த சுவாமியினுடைய திருமேனியை பார்க்க முடியாது. புஷ்பத்தினாலும் நகைகளாலெல்லாம் அலங்காரம் பண்ணி சுவாமி அம்மனுடைய முகம் மட்டும்தான் தெரிகிற அளவில் வைத்திருப்பார்கள். இது ஒரு விதமாக சிவசக்தி சம்யோகத்தை குறிக்கக்கூடியது. உலகினுடைய படைப்பிற்கு காரணம் இறைவனும் இறைவியும் கலந்திருத்தல், அதிலிருந்து ஜனிக்கக்கூடிய ஒரு உயிராக நடுவிலே சுப்பிரமணியரை காட்டியிருப்பார்கள். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் பெரிய யோகிகள் மாதிரி இருந்து எந்த விதத்திலும் பேதத்தை பார்க்காமல் உலகத்தினுடைய அத்தனை உயிர்களும் ஒரு விதையிலிருந்து வந்ததுங்கிற ரகசியத்தை புரிந்து கொள்வார்கள் என்னும், அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்கள் பேதம் எதுவும் இல்லாமல் இருப்பதினாலே அவர்கள் துன்பமும் இல்லாமல் இருப்பார்கள்ங்கிறது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை அடி ஒற்றி அது ஒரு யோக மார்க்கமாக இந்த தியாகராஜ தத்துவம்னு அதை ரகசியமாக இங்கே வைத்து பாதுகாக்கிறார்கள். அது ஒரு விதமான ஒரு ஒரு கல்ட் வர்ஷிப்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு இந்த இந்த வார்த்தையெல்லாம் பிரயோஜனப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நாளாக எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் இப்போது ஒரு ஒரு கல்ட்டுக்கு என்னெல்லாம் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இவருக்கு பொருந்தி வர்றதுனால அட் அன் அகடமிக் லெவல் ஐ டோன்ட் மைண்ட் டெல்லிங் தியாகராஜா கல்ட்னே அதை சொல்லலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஏன்னா அது இங்கேயோட முடியல. திருவாரூரை சுற்றி ஒரு 6 தலங்களில் இதே மாதிரி இந்த தியாகராஜரை இப்படி மறைச்சு வச்சு சிவபெருமானுடைய மூர்த்தத்தை பூஜை செய்வது வழக்கமாக அங்கிருந்து வருது. அதுதான் அந்த சப்த விடங்க ஸ்தலங்கள்னு சொல்லி திருவாரூரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 6 தலங்கள், திருவாரூரோடு சேர்த்து 7 தலங்கள். இது ஒரு பக்கம். ரொம்ப பேருக்கு தெரியாத கருத்து இந்த தியாகராஜருங்கிற இந்த கான்செப்ட். அதை தாண்டியும் நிறைய கோயில்கள் இருக்குது. இன்னொரு அழகு, அப்படி அமைந்திருக்கும் கோயில்கள் எல்லாமே கிழக்கு கடற்கரைக்கு பக்கத்திலே தான் இருக்குது. சென்ட்ரல் தமிழ்நாடுக்குள்ளே போனீங்கன்னா அந்த தியாகராஜருங்கிற கான்செப்ட் இல்லை. கொரமண்டல் க்ளோஸில் நிறைய கோயில்களில் தியாகராஜருங்கிற பேரில் இந்த ரகசியமாக அவரை மறைத்து வைத்து அலங்கரித்தல்ங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது. எப்போதாவது தியாகராஜ ரகசியத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே அதுக்குள்ளே போகிறேன். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் திருவான்மியூரிலும் திருவற்றியூர் இன்னும் ஒரு 4-5 தலங்கள்னு இப்போது ஒரு சமீபத்தில் சென்னையை சுற்றிய ஒரு 7 தலங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த தியாகராஜராகவே சிவபெருமானை வைத்து மறைத்து வழிபட்டு இந்த நடனம் ரகசியம் தியாகராஜரோடு எதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் இவரோடு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கு. இந்த திருவற்றியூர் தலத்திற்கு பல அருளாளர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் சத்குரு தியாகராஜ சுவாமி. அவர் இங்கே வந்திருந்த காலத்தில் இன்றைக்கி நாம் அந்த கோவில் எப்படி பார்க்குறோமோ பெரும்பாலும் அப்படி தான் இருந்திருக்கணும். சார், ஏறக்குறைய ஒரு 200 வருடங்களுக்கு முன்புன்னும் பொழுது பெரிய அளவில் மாற்றங்கள் வரலை. நாம் இன்றைக்கி அந்த கோவிலில் எவ்வளவு பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் அவரும் பார்த்து அனுபவித்து தான் அம்பிகை குறித்து இப்படி பாடல்கள் பாடியிருக்க முடியும்னு ஒரு மாதிரியாக நம்ம யூகிச்சே சொல்லலாம். அப்படி வந்தபொழுது சிவபெருமானை விடுத்து அவர் அம்பிகையை மட்டும் பாடினது, அது ஒரு அழகு. ரெண்டாவது, தியாகராஜர்னாலே ராமசப்தம்ன்ற அளவிலே ராமபக்தியில் ஈடுபட்டு இருந்தவர் இந்த பாடலில் அம்பிகையை முழுமுதற் பொருள் போலே பாவித்து, உன்னால் தான் எனக்கு எல்லாம் நல்லதெல்லாம் நடக்கிறது, எனக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீ தான் தீர்க்கிறாய்ங்கிற அளவுக்கு அம்பிகையை முன்னிறுத்தி பாடியிருக்கும் அந்த ஒரு மரபும் வித்தியாசமானது. தியாகபிரமம் பேதம் எதுவும் பார்க்கல, நிறைய தெய்வங்களை பாடியிருக்கார், பிள்ளையாரெல்லாம் பாடியிருக்கார், எல்லாரையும் பாடியிருக்கார். இருந்தாலும் இவ்வளவு தூரம் முன்னிறுத்தி தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அளவுக்கே கொண்டு போய் வைத்து வழிபடுதல்ங்கிறது ஒரு அழகாக இந்த தலத்திற்கென்றே ஏற்பட்ட ஒரு விசேஷமாக பார்க்க முடிகிறது. அப்படி பாடிய 5 பாடல்களிலே சாவேரி ராக கீர்த்தனையை முதல் கீர்த்தனையாக வைத்திருக்கிறார்கள். அந்த பாடலிலே உன்னுடைய பிள்ளையா போல இருக்கும், என்னை நீ காப்பாற்றணும்னு ஆரம்பிக்கிறார். இது தியாகபிரமத்தினுடைய ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும் பல இடங்கள்லையும். ஏன்னா நிறைய சம்சாரங்கிற இந்த சாகரத்திலே சிக்குண்டு துன்பப்பட்டதையே வைத்து நிறைய பாடியிருப்பார். பல பாடல்களும் அப்படி தான் வரும். ரொம்ப சந்தோஷமாக அவர் பாடினதுன்னு சிலது இருந்தாலும் துன்பத்திலே துக்கித்து போய் என்னை காப்பாற்றணும் என்னும் இந்த சம்சாரத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்துக்கொண்டு சென்று விடுன்னு சொல்லி வேண்டி கதறி பாடும் பாடல்கள் தான் பெரும்பகுதி இருக்கும். அப்படி ஒரு பாடல்கள் தான் பாடல் தான் அந்த கண்ணதள்ளி நீவு நாபல கலுக்கும், என்னை நீ காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படி சொன்னவர் உடனே அனுப்பல்லவிலே நீயே இருக்கும்பொழுது நான் ஏன் வருத்தப்படணும்னு தனக்குத்தானே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறார். அதற்கு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஓமையும் காட்டுறார். கையிலே வெண்ணெய் இருக்க நெய்க்காக யாரானா வருத்தப்படுவாங்களான், வெண்ணையுண்டே நேத்திக்கு எவரைனா விசனப்படுதுரா, வெண்ணெய் கையில் இருக்கும்பொழுது நெய்க்காகனு யாரானா விசனப்படுவார்களா திரிபுர சுந்தரி, நீ இருக்கும்பொழுது என்னை வேறு யார் காப்பாற்றணும், நீ தான் என்னை காப்பாற்றி தரணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு இந்த உடம்பினுடைய நிலையாமையை குறித்து பாடுகிறார். இதில் அழகு என்னென்னா அம்பிகையினுடைய அழகை திரிபுர சுந்தரின்னு சொல்லி ஆரம்பித்து உடம்பினுடைய நிலையாமையும், இவ்வளவு போஷித்த இந்த உடம்பு என்றைக்கானாலும் அழிய போகிறது தான், இந்த தத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன், இந்த அளவில் இல்லாதவர்கள் காப்பாற்றப்படணும், இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போவார். கனகபூஷண முல பெட்டி மறியோ சொகசு ஜேசி பாலு போசி பெஞ்சின, நல்ல பால் தயிரெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ரொம்ப சௌகரியமாக வைத்துக் கொள்கிறோம், ஆபரணங்களாலும் பட்டினால அலங்காரம் எல்லாம் செய்து கொள்கிறோம், இவ்வளவெல்லாம் செய்து முடித்தாலும் வயோதிகம் வரும்பொழுது இது எதுவுமே கை கொடுக்காமல் தானே போக போகிறதுன்னு சொல்லி நிலையற்ற தன்மையை பாடுவது. சம்சாரத்திலே கஷ்டப்படுகிறேன், உடல் நிலையற்றது, என்னை நீ காப்பாற்றணும். இது தியாகராஜருடைய ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் இந்த மாதிரி பாடுவார். இங்கே அம்பிகையும் அதில் ஒன்றும் பேதப்படலை, அதே அளவிலே அவளையும் முன்னிறுத்தி பாடியிருக்கிறார். உன்னை எல்லா நாளும் மனதிலே நிறுத்தி பூஜிக்கிறேன்னு சொல்லியும், நீ இருக்கும்பொழுது நான் கவலைப்பட வேண்டியதில்லை, நீ என்னை காப்பாற்ற வேண்டும் ஹே திரிபுர சுந்தரின்னு சொல்லி முதல் பாட்டை பாடுறார். இப்போ அந்த பாட்டை ஒரு பாட கேட்போம்.
கண்ணதல்
பால கலு காசி ஜந்த நீல நம்ம
சத்கிரியலு தினமும் நான் செய்யும் நல்ல காரியங்கள், சத்கிரியேன நல்ல காரியங்கள் எல்லாம் நீகனி பல்கின, உனக்காக செய்கிறேன்கிற மாதிரி, அதாவது செய்யும் காரியம் எல்லாம் அம்பிகைக்குன்னு நினைத்து கொண்டு தான் நான் செய்கிறேன்கிறார். இப்போ அவர் செய்து கொண்டிருந்த காரியம் பெரும்பாலும் பார்த்தா ராமநாமம் சொல்வதும் ராமபூஜை செய்வதும் இதெல்லாம் தான். இதையெல்லாமே உனக்காக நான் செய்கிறேன்கிற அளவில் அம்பிகை பாவித்திருக்கிறார் என்றால், அத்வைத பாவத்திலே திளைத்திருந்தாலே ஒழிய இவ்வளவு தூரம் தன்னுடைய மூச்சிலெல்லாம் ராமநாமத்தை கலந்து கொண்டு இருந்தவர் அம்பிகை இவ்வளவு தூரம் முன்னிறுத்தி கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. மும்மூர்த்திகள் மூணு பேருக்குமே இருக்கிற ஒரு காமன் ஐடென்டிட்டி அத்வைத்திகளாக இருந்து அந்த ஒரு பாவம், அது தலை கொண்டாலே அமைதிங்கிறது எப்படியும் நிலவிவிடும், அமைதி இருக்கும் இடத்தில் சங்கீதம் இப்படி மிளறுவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லி மேலே செல்கிறேன்.